ஓம் ஸ்ரீ சத்குரு பியோ நமஹ. ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமம் 829வது நாம பிரதிஷ்டாயை நமஹ. சகல பிரபஞ்சமும் இவளிடம் பிரதிஷ்டித்திருப்பவள், அதாவது சகல பிரபஞ்சத்திற்கும் இவள் அதிஷ்டானமாக இருப்பவள். அதே மாற்றி கூறினால் சகல பிரபஞ்சமும் இவளை ஆதாரமாக கொண்டிருக்கிறது, இவளிடம் பிரதிஷ்டையாகி இருக்கின்றன அப்படின்னு சொல்லப்படுது. 16 அட்சரங்கள் கொண்ட ஒரு விதமான சந்தஸ் பிரதிஷ்டா எனப்படும். பஞ்சபூதங்களின் கலைகளில் ஜலம் என்பது பிரதிஷ்டா கலை. பரம்பொருளிடம் கொண்ட ஆசையால் அதனிடம் நிலைத்திருப்பது, அதனால் ஜல தத்துவத்தின் கலையாக இருப்போள் அப்படிங்கிற பொருள்பட சொல்லப்படுறது. சதாசிவனின் 16 கலைகளில் இரண்டாவது கலையும் பிரதிஷ்டா எனப்படும். விஸ்வம் என்ற அகராதியில் மேலும் சில அர்த்தங்கள் கூறப்பட்டுருக்கு. கௌரவம், புகழ், யோகியதை அடைவது முதலிய இந்த ரூபங்களாக இருப்போள் அப்படின்னு சொல்லப்படுறது. இங்கு சகல பிரபஞ்சமும் இவளிடம் பிரதிஷ்டித்திருப்பவள், சகல பிரபஞ்சத்திற்கும் இவள் அதிஷ்டானமாக இருப்பாள் அப்படிங்கிற பொருள்பட பிரதிஷ்டாயே நமக அப்படிங்கிற நாமாவில் விளங்குகிறார். அடுத்த நாமா பிரகடா கிருத்தியே நமக. எல்லோருக்கும் வெளிப்படையாக தெரிபவள், பிரகட என்பது வெளிப்படையாக என்று அர்த்தம். அவளுடைய உருவம் எல்லோருக்கும் வெளிப்படையாக தெரிகிறது. எல்லோரும் தன்னை நான் என்று அறிகிறார்கள். இது வெளிப்படையான தெரிந்து கொள்வது. ஆனாலும் மாயையால் இந்த நான் என்பதே பிரம்மம் என்பதை உணர்வதில்லை. ஸ்ரீசக்கரத்தின் முதல் ஆவரணத்தில் இருக்கும் பிரகட யோகினிகள் என்ற பெயரை உடைய தேவிகளின் ரூபமாக இருப்போள் அப்படிங்கிற ஒரு அர்த்தமாக சொல்லப்படுறது. இங்கு எல்லோருக்கும் வெளிப்படையாக தெரிவோள் அப்படிங்கிற பொருள்பட பிரகடா கிருத்தியே நமக அப்படிங்கிற நாமால் அழகாக விளங்குறார். அடுத்த நாமா பிராணேஸ்வரியே நமக. இந்திரியங்களுக்கெல்லாம் அதிஷ்டானமாக இருப்போள், இந்திரியங்களுக்கெல்லாம் தலைவியாக இருப்போள் அப்படின்னு சொல்லப்படுறது. 5 விருத்திகளை உடைய பிராணனுக்கு அதிபதியாக இருப்போள். பஞ்ச பிராணங்கள் சொல்லக்கூடிய 5 பிராணங்களுக்கு அதிபதியாக இருப்போள். அனக என்றால் சப்தம், மிகவும் உயர்ந்த பிரகிருஷ்டமான அனக என்ற சப்தத்திற்கு, அதாவது வேதத்திற்கு ஈஸ்வரி, வேதத்தால் பிரதிபாதிக்கப்படும் தேவதையாக விளங்குகிறார் அப்படின்னு சொல்லப்படுறது. இங்கு இந்திரியங்களுக்கெல்லாம் தலைவியாக இருப்போள் அப்படிங்கிற பொருள்பட பிராணேஸ்வரியின் மக அப்படிங்கிற நாமால் விளங்குகிறார். அடுத்த நாமா பிராணதாத்ரியின் மக. பிராணசக்தியை அளிப்போள், எல்லா பிரபஞ்சத்தையும் ஜீவிக்க செய்வோள். பிராணன் என்ற சொல் இந்திரியங்களை குறிக்கிறது அப்படின்ற சுதிக்கு சர்வே பிராணா அனுக்ராமந்தி அப்படின்னு சொல்லப்படுது. இதற்கு பிரம்மசூத்திரத்தில் பாஷ்யத்தில் பிராணதாத்ரி என்றால் 11 இந்திரியங்களையும் கொடுப்போல் அப்படிங்கிற பொருளாக பாஷ்யம் செய்யப்படுறது. அதனால் இங்கு பிராணசக்தியை அளிப்போல், எல்லா பிரபஞ்சத்தையும் ஜீவிக்க செய்வோள் அப்படிங்கிற பொருள்பட பிராணதாத்ரியே மக அப்படிங்கிற நாமால் விளங்குகிறார். அடுத்த நாமா பஞ்சாசத் பீட ரூபின்யே மக. 50 பீடங்களின் ரூபமாக இருப்போள். தேவி பீடங்களை பற்றி ஒரு கதை உண்டு. இவைகளை சக்தி பீடங்கள் என்றும் சொல்வார்கள். தக்ஷனின் மகளாக சதிதேவி தோன்றினால் பரமேஸ்வரனை மணந்தாள். தக்ஷனுக்கு முன் வினையின் காரணமாக பரமேஸ்வரன் தேசம் உண்டாயிற்று. அவரை அவமதிப்பதற்காகவே ஒரு யாகம் செய்தான். அந்த யாகத்திற்கு பரமேஸ்வரனை அழைக்கவில்லை. யாகத்தில் அவருக்கு அவிர்வாகம் அளிக்கவில்லை. அழையாவிட்டாலும் தந்தை செய்ய போகும் மகா யாகத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்று சதி தன் பதியான பரமேஸ்வரன் போக வேண்டாம் என்று தடுத்த போதிலும் யாகசாலையை அடைந்தாள். அவளுக்கு சரியாக வரவேற்பில்லை. பரமேஸ்வரனுக்கு அவிர்வாகம் தராது மட்டும் இல்லாமல் அவரை அவமதித்து நிந்தித்து தக்ஷன் பேசியதை பொறுக்காமல் யாகசாலையிலேயே யோகத்தினால் தன் சரீரத்தை விட்டாள். பரமேஸ்வரன் கோபம் கொண்டு தன் கணங்களை அனுப்பி யாகத்தை அழித்தார். இந்த சம்பவங்கள் தாக்ஷாயினி அப்படிங்கிற நாமாலையும் தட்சயக்ஞம் விநாசினி அப்படிங்கிற நாமாலையும் அனுசரிச்சிருப்போம். பரமேஸ்வரன் சதியின் சரீரத்தை தோளில் போட்டுக்கொண்டு பித்தனாக அலைந்து கொண்டிருந்தார். ஸ்ரீ மகாவிஷ்ணுவானவர் அவருடைய பித்தத்தை தெளிவிப்பதற்காக தன் சக்கராயுதத்தால் சதிதேவியின் சரீரத்தை அறுத்தார். வெற்றுண்ட சரீர பாகங்கள் விழுந்த இடங்கள் எல்லாம் சக்தி பீடங்கள் ஆகின்றன. அந்த சக்தி பீடங்கள் 51 என்று வழக்கில் சொல்லப்படுறது. பஞ்சாசத் என்றால் 50, பொதுவாக 10, 20, 100, 1000 இவைகள் சற்று கூடவோ குறைவாகவோ இருக்கும் எண்களை குறிக்கும். அதனால் 51 அப்படிங்கிறது இங்கே 50 அப்படின்னு பொதுவாக சொல்லப்படுது. அந்தர்மாத்திருக்கா நியாசத்திலும் 50 எழுத்துக்களைத்தான் நியாசம் செய்கிறோம். பொதுவான பேச்சு வழக்கில் எழுத்துக்கள் 50 எனப்படுகின்றன. இங்கே லாவும் லாவும் ஒன்றாக கணக்கிடப்படுறதுனால 51 அச்சரங்கள் அப்படிங்கிறது 50 என்ற கணக்காகுது. அதே போல் நியாசங்கள் செய்யக்கூடிய இடங்கள்லாம் நம்ம 51 என்று தான் கணக்கில் எடுத்துக்கொண்டிருக்கோம். அதனால் பஞ்சாசத் என்பது 51 என்றே பொருள் கூறுகிறார் பாஸ்கராயர். அதனால் அம்பாள் 50 பீடங்களின் ரூபமாக இருப்போள். அது 51 அப்படிங்கிறது ஒரு எழுத்தானது மறைபொருளாக இருக்கக்கூடியது. அதனால் இங்கே பஞ்சாசத் பீட ரூபிணிய நமக அப்படிங்கிற நாமால் விளங்குறா. அடுத்த நாம விஸ்ருங்கலாயி நமக, கர்மம் முதலிய பந்தங்கள் இல்லாதவள், கர்மம் முதலிய தலைகள் இல்லாதவள். ஸ்ருங்கலா என்றால் கட்டும் சங்கிலி, விலங்கு என்ற அர்த்தம். கர்மா முதலிய பந்தங்களும் ஜீவனை கட்டுகின்றன, ஆகையால் அவைகளையும் ஸ்ருங்கலா என்று சொல்லலாம். கர்மாக்கள் விதிக்கப்பட்ட காரியங்களை செய்வது அல்லது செய்யாது இருத்தல், மேலும் நிஷேதிக்கப்பட்ட அதாவது தடுக்கப்பட்ட காரியங்களை செய்யாமல் இருத்தல் அல்லது செய்தல், இவைகள் அவித்தியின் விஷயங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. ஆகையால் அவற்றினால் அம்பாளுக்கு எந்த விதமான பந்தமும் இல்லை. ஆகையால் அம்பாள் விஷங்களா இல்லாதவள், அதாவது தலைகள் இல்லாதவள், விலங்குகள் கட்டும் சங்கிலி போன்ற கர்மபந்தங்கள் இல்லாதவள் அப்படிங்கிற பொருள்பட சொல்லப்படுறார். பாபம் புண்ணியம் இவைகளை கொடுக்கும் கர்மாக்கள் விலங்குகள், தங்கத்தினால் செய்யப்பட்டிருந்தாலும் இரும்பால் செய்யப்பட்டிருந்தாலும் விலங்குகள் அப்படிங்கிறது விலங்குதான். இந்த விலங்குகளிலிருந்து என்னை விடுவிக்க வேண்டும் என்று பெரியோர்கள் பிரார்த்திப்பார்கள். அதுபோல அம்பாள் கர்மங்கள் இல்லாதவள், கர்மங்கள் முதலிய பந்தங்கள் தலைகள் இல்லாதவள் அப்படிங்கிற பொருள்பட விஸ்ருங்கலாயி நமக அப்படிங்கிற நாமால் விளங்குகிறார். அடுத்த நாமா விவிக்தஸ்தாயி நமக, ஜனங்கள் இல்லாத இடங்களில் இருப்போள், அதாவது தனிமையில் இருப்போள். விவிக்த என்பது ஜனங்கள் இல்லாத புண்ணிய தேசத்தை குறிக்கும். ஜனங்கள் இல்லாத இடங்கள் பவித்திரமானவை அப்படின்னு சொல்லப்படுது, மாசுபடுத்த யாரும் இல்லை என்ற காரணத்தினால் அப்படி சொல்லப்படுது. பரிசுத்தமானதும் ஜனங்கள் இல்லாத இடமும் இந்த நாமாவில் சொல்லப்படுகிறது. அந்த மாதிரியான இடங்களிலேயே தியானம் செய்யப்படுவனுக்கு அம்பாளின் ஆவிர்வாவம் கிடைக்கும், மற்ற இடங்களில் கிடைக்காது அப்படிங்கிற அர்த்தமாக சொல்லப்படுது. இன்னொரு அர்த்தமாக ஆத்மா அனாத்மா இவைகளின் விவேகம் உள்ளவர்களிடம் இருப்போல் என்றும் இன்னொரு பொருளாக சொல்லப்படுது. இங்கு ஜனங்கள் இல்லாத இடங்களில் இருப்போல், அதாவது தனிமையில் இருப்போல் அப்படிங்கிற பொருள்பட விவிக்தஸ்தாயி நமக அப்படிங்கிற நாமால் விளங்குகிறார். அடுத்த நாம வீரமாதாயி நமக, வீரர்களின் தாய், யுத்தத்தில் மடைந்தவர்கள், வீரமரணம் அடைந்தவர்கள் வீரர்கள் என போட்டப்படுவார்கள், அவர்களுக்கு நன்மையை செய்கிறவள். வீரமரணம் அடைந்தவர்கள் சொர்க்கத்தை அடைகிறார்கள் என்ற கருத்தின் அடிப்படையில் இப்படி பொருள் கூறப்படுறது. சிறந்த உபாசகர்கள் வீரர்கள் எனப்படுவார்கள். இதற்கு முந்தின நாமால 770வது நாமா வீராராத்யா இது கூறப்பட்டது. மேலும் 899வது நாமா வீரா அப்படிங்கிற நாமா பார்க்கலாம். 30 வருடங்கள் பூஜைகள் செய்து விசேஷாக்கியத்தை பலமுறைகள் சுவீகரித்து மனம் விகாரமடையாமல் ஸ்திரமாக இருப்போர் வீரர்கள் அப்படி சொல்லப்படுது. அந்த வீரர்களின் தாயாக அம்பாள் இங்கே உருவப்படுத்தப்பட்டு வீரமாதாயே நமக அப்படிங்கிற நாமால் விளங்குகிறார். அடுத்த நாமா வியத் பிரசூவே நமக, ஆகாயத்தை ஈன்றவள். சிருஷ்டியை கூறும் சுதி வாக்கியங்கள் ஆகாசத்திலிருந்து வாயு, வாயுவிலிருந்து அக்னி, அக்னியிலிருந்து நீர், நீரிலிருந்து பூமி உண்டாயின அப்படின்னு சொல்லப்படுது. அந்த ஆகாயமும் பிரம்மத்திலிருந்து உண்டாயிற்று. ஆத்மன ஆகாசக சம்பூத அப்படின்னு தைத்திரிய உபநிஷத் சொல்றது. ஆகாயத்தை உண்டு பண்ணிய பிரம்மம் எனப்படுகிறாள் அம்பாள். நாம 550 வேதாதி ஜெகத் பிரசூவே நமக அப்படிங்கிற நாமா இந்த பொருளை உள்ளடக்கியிருக்கு. அதனால் அம்பாள் இங்கு ஆகாயத்தை ஈன்றவள் அப்படிங்கிற பொருள்பட வியத் பிரசூவே நமக அப்படிங்கிற நாமால் விளங்குறா. அடுத்த நாமா முகுந்தாயே நமக, முக்தி அளிப்போள். முகு என்றால் மோக்ஷம், அதை தருபோள். ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாமம் 515வது நாமா முகுந்தக அப்படிங்கிறது நாமாக்கு ஸ்ரீ சங்கரபாஷ்யமும் இப்படியே பொருள் கூறுறது. மூந்த என்பது மகாவிஷ்ணுவின் நாமங்களில் ஒன்று. அம்பாளுக்கும் மகாவிஷ்ணுக்கும் பேதமில்லை என்பது ஸ்ரீமத் பாகவதம் தந்திர நூல்கள் இவைகளிலிருந்து நன்கு கூறப்பட்டிருக்கு. உதாரணமாக தந்திரராஜ தந்திரத்தில் கோபால மந்திர பேதங்களை கூறும் இடத்தில் இந்த பொருள் மிகவும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. தேவி ஒரு சமயம் ஆண் வடிவம் கொள்ள நினைத்தாள். அவள் எடுத்த வடிவம் ஸ்ரீகிருஷ்ணன். புல்லாங்குழலிலிருந்து வெளியான ஒலியால் உலகை வசப்படுத்தினாள். தன் சக்திகளை கோபிகளாக்கி அவர்கள் சூழ அழகாக விளங்கினாள் அப்படின்னு சொல்கிறது. இனி அனுசரிக்க போகிற நாமாக்கள் 892 வைஷ்ணவியை நமக, 893வது நாமா விஷ்ணுரூபிணி நமக, 949வது நாமா பஞ்சபூதேசிய நம அப்படிங்கிற நாமாலும் நாமாக்களும் இதே பொருள்பட விளங்குறது. இங்கு முக்தி அளிப்போள், மோட்சத்தை தருவோள் அப்படிங்கிற பொருள்பட முகுந்தாயே நமக அப்படிங்கிற நாமால் அழகாக விளங்குறா. இப்படியாக இங்கே மேலே குறிப்பிடப்பட்ட நாமாக்கள்லாம் அம்பாளை வசனியாதி வாக் தேவதைகள் சகல பிரபஞ்சமும் இவளிடம் பிரதிஷ்டித்திருப்பவளாகவும், எல்லோருக்கும் வெளிப்படையாக தெரிபவளாகவும், இந்திரியங்களுக்கெல்லாம் தலைவியாக இருப்பவளாகவும், பிராணசக்தியை அளிப்போல் எல்லா பிரபஞ்சத்தையும் ஜீவிக்க செய்வோளாகவும், 50 பீடங்களின் ரூபமாக இருப்பவளாகவும், கர்மம் முதலிய பந்தங்கள் அதாவது தலைகள் இல்லாதவளாகவும், ஜனங்கள் இல்லாத இடங்களில் இருப்போல் அதாவது தனிமையில் இருப்பவளாகவும், வீரர்களின் தாயாகவும், ஆகாயத்தை ஈன்றவளாகவும், முக்தி அளிப்பவளாகவும் இங்கு வர்ணனையாக உருவம் செய்யப்பட்டு நாமாக்களாக அருளி செய்யப்பட்டிருக்கு. அந்த நாமாக்களை அவர்கள் கூறிய பாணியிலேயே, அந்த பாவனையிலேயே மந்திரம் போல ஜபம் செய்வோம். அம்பாளுடைய அருளுக்கு பாத்திரமாக நினைக்கிறேன். ராதேகிருஷ்ணா.